சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே பொருள் இயேசுவே.
அன்பர்களே, இக்காலை வேளையிலே மனபாரத்தோடும் மன சோர்வோடும் எழும்பி வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்க அமர்ந்திருக்கிறீர்களா? தேவனுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது கிடையாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நிச்சயம் தேவன் இன்றைய செய்தி மூலம் உங்களோடு பேசுவார்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 1 சாமுவேல் 3:1 முதல் சிந்திக்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே குழந்தை பாக்கியம் பெற்ற அன்னாள் பாடிய ஸ்தோத்திர பாடலையும் ஏலியின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருந்த நிலைமையையும் குறித்து பார்த்தோம். இன்று சாமுவேலை கர்த்தர் அழைப்பதை குறித்து பார்க்க போகிறோம். பொதுவாக சாமுவேலை கர்த்தர் அழைத்த அந்த சரித்திரமானது சிறு பிள்ளைகளுக்குரிய சரித்திரம் என்று எண்ணிக்கொள்கிறோம். இது மிக அருமையான ஒரு சரித்திரம் மட்டுமல்ல, வேத புத்தகத்திலே ஒரு முக்கியமான திருப்பு முனையிலே அது இருக்கிறது. தேவன் நேரடியாக மக்களை ஆட்சி செய்யும் நிலைமையிலிருந்து அரசன் மூலமாய் ஆட்சி செய்யும் நிலைமை வருகிறது. அதாவது, ஆசாரியர்கள் மூலமாக தேவன் மக்களோடு தொடர்பு கொண்ட காலம் முடிவடைந்து ராஜாக்கள் மூலமாக தேவன் ஆளுகை செய்கிறார். சாமுவேல் 4 முறை அழைக்கப்படுகிறார். முதல் 2 அழைப்புகளும் ரட்சிப்பிற்கான அழைப்புகள், கடைசி 2 அழைப்புகளும் ஊழியத்திற்கான அழைப்புகள். 7-ம் வசனத்திலேயும் 10-ம் வசனத்திலேயும் இந்த அழைப்பை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் சாமுவேலை அழைத்ததிலிருந்து அரசாங்கத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. நியாயாதிபதிகளின் காலம் முடிவடைந்துவிட்டது. தேவன் ஆசாரியர்கள் மூலமாக செயல்படுவதும் நிறுத்தப்பட்டுவிட்டது. இப்பொழுது ஆசாரியனும் தீர்க்கதரிசியுமான ஒருவரை தேவன் எழுப்புகிறார். சாமுவேல் கர்த்தருக்காக பணிவிடை செய்கிறார். ஆனாலும் அவருடைய பணி ஒரு தீர்க்கதரிசியின் பணி. இவரே 2 ராஜாக்களின் தலைமையிலே அபிஷேக தைலத்தை ஊற்றப்போகிறவர். தேவன் நேரடியாக ராஜாக்களிடத்திலே பேசவில்லை, ஆனால் தீர்க்கதரிசிகள் மூலமாக ராஜாக்களிடத்திலே பேசுகிறார். 1 சாமுவேல் 3:1 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. பிள்ளையாண்டான் என்ற வார்த்தையை சற்றே கவனியுங்கள். சாமுவேல் 6 வயது 7 வயது குழந்தை அல்ல. ஜோசிபஸ் என்ற சரித்திர ஆசிரியர் இந்த நேரத்திலே சாமுவேலுக்கு 12 வயது என்று குறிப்பிடுகிறார். ஒருவேளை 13 வயதிற்கும் அவர் வந்திருக்கலாம். ஒரு இளைஞனாக சாமுவேல் இப்பொழுது இருக்கிறார். ஏலிக்கு முன்பாக கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். 4 வயது குழந்தை எதுவும் கூடாரத்திலே பணி செய்ய முடியாது. இந்த வசனத்திலே மற்றொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. இந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர் தன்னை யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை. சாமுவேலை தீர்க்கதரிசியாக இருக்க அழைக்கிறார். நியாயாதிபதிகளை பயன்படுத்திய காலம் நிறைவடைந்து ஆசாரியர்களை பயன்படுத்திய காலம் நிறைவடைந்து இப்பொழுது தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தப் போகிறார். தீர்க்கதரிசியே ராஜாவுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே பேசும் நபராய் இருக்கப் போகிறார். 1 சாமுவேல் 3:2-3 ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். ஆசாரிப்பு கூடாரத்திலே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை கவனிக்க வேண்டியது ஆசாரியனுடைய பொறுப்பு. அவர்களே அதற்கு நேரத்திற்கு நேரம் எண்ணெய் ஊற்றி தொடர்ந்து அது எரியும்படியாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏலி வயது சென்றவர், பார்வை மங்கிவிட்டது, விளக்கு அணைந்து போகும் நிலைமையிலே இருக்கிறது. 1 சாமுவேல் 3:4-5 அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். சாமுவேல் சொப்பனம் காண்கிறான் என்று ஏலி நினைத்து போய் படுக்க சொல்லிவிடுகிறார். 1 சாமுவேல் 3:6 மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் 2 அழைப்புகளும் ரட்சிப்பிற்கான அழைப்பு. பாருங்கள் வசனம் 7, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். சாமுவேலை ரட்சிப்புக்கு நேராக அழைக்கிறார். கணக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வயது எது? அது எந்த வயதாயிருந்தாலும் அந்த வயதை சாமுவேல் அடைந்து விட்டார். இப்பொழுது சாமுவேலை பொறுப்புள்ள ஒரு மகனாக கர்த்தர் அழைக்கிறார். 8 புத்தகத்தில் நாம் படித்தது போல ஒரு மனிதன் 20 ஆன பின்னர் தான் யுத்தத்திற்கு போகிறவளாக வேண்டும். லேவியன் கர்த்தருடைய பணிவிடை செய்வதற்கு 25 நிறைவடைந்திருக்க வேண்டும். ஒரு லேவியன் ஆசாரியனாக வேண்டுமென்றால் 30 அவன் தாண்டியிருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினாலே பாலைவனத்திலே அலைந்து திரிந்தபொழுது 20 வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். இப்பொழுது சாமுவேல் எந்த வயதுடையவராய் இருந்தார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக அவர் ஒரு பச்சளம் பாலகரும் அல்ல, சிறுவன் என்று அழைக்கக்கூடிய ஒரு வயதிலும் இல்லை. பொறுப்புள்ள ஒரு நிலைமையிலே தனக்கே பொறுப்பெடுக்கும் வயதை அடைந்தவராய் அவர் இருந்திருக்க வேண்டும். சாமுவேலை எத்தனையாவது முறை இப்பொழுது ஆண்டவர் அழைக்கிறார் என்கிற கேள்வி இருக்கிறது. 5வது முறையா, 6வது முறையா, 7வது முறையா, 8வது முறையா, அல்லது 15வது முறையா என்பது கேள்விதான். அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது அதற்கு பின் அந்த மனிதன் தேவனிடத்திலே திரும்ப முடியாத காலத்திற்குள்ளே சென்று விடுகிறான். சிறையில் இருந்த ஒரு குற்றவாளி மரண தீர்ப்பு பெற்றான். சிறைக்கு அடிக்கடி சென்ற ஒரு ஊழியர் அவனோடு நேரம் செலவு செய்து மரணத்தை குறித்து, நித்திய வாழ்க்கை குறித்து பகிர்ந்து கொண்டார். எத்தனையோ முறை மிக தெளிவாக வேத சத்தியங்களை எடுத்துச் சொன்னாலும் வேத வசனங்களை அவன் ஏளனமாக பேசினான். இளவயதிலே மறித்து போனவனுடைய மகளை நீ பரலோகத்திலே சந்திக்கலாம் என்று கூறிய பொழுது அவள் அவளுடைய விதத்திலே விசுவாசித்தாள், நான் என்னுடைய வழியிலே விசுவாசிக்கிறேன் என்று கூறிவிட்டான். கடைசியாக ஊழியர்வனை பார்த்துவிட்டு வந்து 1 மணி நேரத்திலே அந்த கைதி தற்கொலை செய்து கொண்டான் என்று கேள்விப்பட்டார். வேண்டுமென்றே எவ்வளவு தெளிவாக எடுத்துச் சொல்லியும் அவன் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையானவர்களே, கர்த்தர் ஒவ்வொரு தனி மனிதர்களையும் பலமுறை அழைக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது அந்த மனிதனுடைய இருதயம் கடினப்பட்டு போகிறது. பாருங்கள் நீதிமொழிகள் 29:1, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அருமையானவர்களே, இந்த காலத்திலே மன்னிக்கப்பட முடியாத எந்த ஒரு குற்றத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. அதாவது இன்றைக்கு நீங்கள் செய்கிற எந்த குற்றத்தையாவது நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் தேவன் தமது கிருபையை எடுத்துக் கொள்கிறாரா? இல்லை, அவர் அதை ஒருபொழுதும் செய்கிறதில்லை. ஆனால் மனிதன் எதிர்ப்பு தெரிவித்து கலகம் செய்து மனதார இயேசுவை புறக்கணிக்கும் பொழுது அவனுடைய இருதயமே கடினப்பட்டு விடுகிறது. காயின், பாலாம், சிம்சோன், கோரா, ஆகாப் இவர்கள் எல்லாருமே தேவனிடத்திலே திரும்ப முடியாதவர்களாய் போய்விட்டார்கள். அப்போஸ்தலர் 24:25 நாம் படித்தோம். ரோம தேசாதிபதியான பேலிக்ஸ் பவுலுடைய சாட்சியையும் செய்தியையும் கவனமாக கேட்டான். அப்போஸ்தலர் 24-25 பார்க்கும்பொழுது அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில், பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஆனால் அதற்கு பின் அவன் பவுலோடு பேசியதாகவோ இயேசுவை விசுவாசித்ததாகவோ தெரியவில்லை. அதே போலத்தான் அகரிப்பா ராஜாவும் பவுலை பார்த்து, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று கூறினான். ஆனால் அவனும் முழுமையாக இயேசுவை விசுவாசிக்கவில்லை. ரட்சிப்புக்கு நேரான அழைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் பல முறை வருகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு பிறகு அது அவனுக்கு வருகிறதில்லை. எனவேதான் இதுவே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சணைய நாள் என்று வேதம் சொல்கிறது. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இயேசுவை நீங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியான அழைப்பு பலமுறை உங்களுக்கு வந்திருக்கலாம். இப்பொழுதும் அந்த அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது. நீங்களும் அவருடைய பிள்ளை என்ற அனுபவத்திற்குள்ளே கடந்து வர விரும்புகிறீர்களா? இன்றே இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் உள்ளத்திலே முழு இடத்தையும் கொடுங்கள். 1 Samuel 3:8-10 பாருங்கள். கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் இசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். இந்த வசனங்களிலேதான் கர்த்தர் சாமுவேலை அழைத்த 3வது 4வது அழைப்பை நாம் பார்க்கிறோம். இது அவருடைய பணிக்காக அவர் கொடுக்கும் அழைப்பு. 1 Samuel 3:11-12 பாருங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் அது செய்து முடித்தது போலவே நாம் எடுத்துக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு காரியம் செய்து முடிக்கப்படாவிட்டாலும் அது செய்து முடிக்கப்பட்டது போலவே சொல்லப்பட்டிருக்கும். எதிர்காலத்திலே நடைபெறப் போகிற ஒரு காரியத்தை நடந்து முடிந்தது போலவே அவர் கூறுவார். ஏனென்றால் ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்று கர்த்தர் சொல்வார் என்றால் அது நிச்சயமாய் நடக்கும். ஏலியின் வீட்டிற்கு எதிராக அவர் செயல்பட போவதை தெளிவாக கூறிவிட்டார். இறுதி வரை சாமுவேல் ஏலிக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். ஏலியின் இடத்திலே சென்று கர்த்தர் கூறிய எல்லாவற்றையும் ஏலிக்கு கூறிவிட்டார். அருமையானுள்ளே, நீங்கள் கர்த்தருடைய பணிவிடையிலே இருப்பீர்கள் என்றால் அல்லது வேறு எந்த ஒரு பணியிலே இருந்தாலும் யாருக்கு கீழே உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். நான் இயேசுக்கு உண்மையாயிருப்பேன், என்னுடைய அதிகாரிக்கு, என்னுடைய முதலாளிக்கு நான் உண்மையாயிருக்க வேண்டியதில்லை என்று சொல்லாதிருங்கள். இன்றைக்கு உண்மை உள்ள ஊழியர்கள் மிக மிக தேவை. 1 Samuel 3:21 பின்னும் கர்த்தர் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்தினார்? அவருடைய வார்த்தையின் மூலமாக. இப்பொழுதுமே தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவே வெளிப்படுத்துகிறார். வேத வசனங்கள் அதிலிருந்து வெளியே வரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அதை பிரகாசிப்பிக்கிறார். நீங்களும் நானும் அவ்வாறுதான் கர்த்தரை கண்டுகொண்டோம். அவரை அறிவதே நித்திய ஜீவன். இப்பொழுது நாம் 1 Samuel 4:6 கடந்து செல்கிறோம். இங்கே தேவன் ஏலியை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் சொன்ன நியாய தீர்ப்பு நிறைவேறுகிறது. சாமுவேலை கலந்து ஆலோசிக்காமல் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியரோடு யுத்தத்திற்கு சென்றார்கள். அங்கே தோல்வி கண்டார்கள். பின்னர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை யுத்தத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். அதை அவர்களோடு வைத்திருந்தால் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், தேவனை அறியாத மக்கள் சில பொருட்கள் தங்களோடு இருந்தால்தான் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட மூட நம்பிக்கையே இந்த மக்களுக்குள்ளும் வருகிறது. எனவே அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போனார்கள். ஆனால் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியரால் கைப்பற்றப்பட்டது. ஏலியின் குமாரர்கள் 2 பேரும் கொல்லப்பட்டார்கள். அதை கேள்விப்பட்ட ஏலியும் மரித்து போகிறார். 1 Samuel 4 துக்கமான ஒரு அதிகாரம்தான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலை இந்த நேரத்திலே எப்படி இருந்தது என்பதை நமக்கு தெளிவாக சொல்கிறது. 1 Samuel 4:3 பாருங்கள். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபிரேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பிலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பிலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். இந்த வேத பகுதியிலே நாம் பார்ப்பது என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூட எண்ணம் எப்படி இருந்தது? அவர்கள் தேவனை விட்டு எவ்வளவு தூரமாக இருந்தார்கள் என்பதையும் காட்டுகிறது. சுயநலமானவர்களாக தங்கள் திறமையையே நம்பி இருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனுடைய வழிநடத்தலை தேட எந்த எண்ணமும் அவர்களுக்கு வரவில்லை. ஆனால் பெலிஸ்தர் இடத்திலே யுத்தத்திற்கு சென்றார்கள். நடந்ததென்ன? தோற்கடிக்கப்பட்டார்கள். குறைவாயிருந்ததென்ன? அவர்கள் நினைக்கிறார்கள், உடன்படிக்கை பெட்டி நம்மிடத்திலே இல்லை, ஆனபடியினாலேதான் தோல்வி என்று எண்ணுகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியை குறித்த சரித்திரம் அவர்களுக்கு தெரியும். யோர்தான் நதியிலே அது தூக்கிச் செல்லப்பட்ட பொழுது யோர்தான் நதி இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழி கொடுத்தது. எனவே உடன்படிக்கை பெட்டி தூக்கிக் கொண்டு யுத்தத்திற்கு போகிறார்கள். அது அவர்களோடு இருந்தால் வெற்றி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அருமையான சகோதரனே, அந்த பெட்டியிலே எந்த விதமான மந்திர சக்தியும் இல்லை. ஏனென்றால் தேவன் அந்த பெட்டியிலே இல்லை. தேவனை எந்த ஒரு பெட்டிக்குள்ளும் நீங்கள் வைக்க முடியாது. தேவனுடைய பிரசன்னமே முக்கியமானது. இன்றைக்கும் திருச்சபை பணியிலேயும் இப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்கள் உண்டு. தேவன் ஏதோ ஒரு பெட்டியிலே இருப்பது போல இந்த வழிமுறையை பின்பற்றினால் இதில் வெற்றி இருக்கிறது, இந்த வழியை பின்பற்றினால் பிரச்சனை தீர்க்கலாம் என்று எண்ணுகிறார்கள். எனவே பலர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முற்படுகிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, அது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. அது மூட பழக்க வழக்கங்களை பின்பற்றுதலாகும். கிறிஸ்துவிலேயே சிறப்பு இருக்கிறது. நாம் அவரோடு இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் நமக்கு வெற்றியை தருமே ஒழிய எந்த ஒரு பொருளும் வெற்றி தராது. நாம் அவரோடு இருக்க வேண்டியதே முக்கியமானது. 1 Samuel 4:4-5 பாருங்கள். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திற்கு வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். சீலோவிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வரும்படியாக அனுப்புகிறார்கள். இந்த ஓப்பனையும் பிணைகாசும் பணத்திற்கு பணி செய்கிறவர்கள். எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்கிறார்கள். அருமையானவர்களே, மனிதர்கள் சொல்வதை செய்வதற்கு ஊழியக்காரன் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறதை செய்யவே ஊழியக்காரன் இருக்கிறான். ஆனால் இங்கே மக்களுடைய விருப்பப்படி ஓப்பனையும் பிணைகாசும் உடன்படிக்கை பெட்டியோடு யுத்தத்திற்கு போகிறார்கள். அது பாளையத்திற்குள்ளே வந்தவுடனே மிகவும் ஆரவாரம் செய்கிறார்கள். அங்கே ஆவிக்குரிய காரியம் எதுவுமே இல்லை. அது விக்கிரக ஆராதனையாய் மாறுகிறது. ஒரு பெட்டியை வணங்குகிறார்கள். அவர்கள் தேவனை வணங்கவில்லை. அருமையானவர்களே, நம்முடைய ஆராதனை வேளைகளிலேயும் ஆலயங்களிலேயும் எதை தொழுதுகொள்கிறோம் என்பதை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். இன்றைக்கும் சில ஆலயங்களுக்குள்ளே வைத்து கர்த்தருக்கு மட்டுமே துதிபாட வேண்டிய இடத்திலே தனி மனிதர்களுக்கும் துதிபாடப்படுகிறது. சிலர் ஆலய கட்டடத்தை வணங்குகிறார்கள். சிலர் வழிமுறைகளை வணங்குகிறார்கள். குறிப்பிட்ட இடங்களை வணங்குகிறார்கள். அருமையானவர்களே, நாம் ஜீவிக்கிற உண்மை உள்ள கர்த்தரை வழிபடுகிறோமா என்பதை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். யாரை தொழுது கொள்கிறோம் என்பதிலே எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். 1 Samuel 4:6-8 பாருங்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார், எகிப்தியரை சகலவித வாதிகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே. இஸ்ரவேலரின் பாளையத்திற்குள்ளே உடன்படிக்கை பெட்டி வந்துவிட்டது என்பதை பெலிஸ்தியர் கேள்விப்படுகிறார்கள். இதை குறித்து பயம் உண்டாகிறது. 7 என்ன வாசித்தோம்? தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்தார்கள். பெலிஸ்தரை பொறுத்தமட்டிலேயும் உடன்படிக்கை பெட்டி ஒரு விக்கிரகம். இது எதை காட்டுகிறது என்றால், பெலிஸ்தியர்களும் மூட பழக்க வழக்கம் உள்ளவர்களாயும் அறியாமையில் இருந்தவர்களாயும் இருந்தார்கள். தேவனுடைய வல்லமையை அவர்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் உண்மையான ஜீவனுள்ள தேவனை அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே அறியவில்லை. பெலிஸ்தியர்களும் இஸ்ரவேலரும் யுத்தம் செய்கிறார்கள். இஸ்ரவேல் மத்தியிலே அநேகர் கொல்லப்படுகிறார்கள். உடன்படிக்கை பெட்டி கைப்பற்றப்பட்டது. ஏலியின் குமாரரான ஓப்பனையும் பிணைகாசும் மறித்தார்கள். வசனங்கள் 12-13 பாருங்கள். பென்னியமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக் கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதான ஆசாரியனாயிருந்த ஏலி தன்னுடைய குறைகளின் மத்தியிலேயும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருந்தார். 1 Samuel 4:14-16 வரை வாசிக்கிறேன். புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளியின் இறைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்கலாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான். இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். இஸ்ரவேலர் தோற்கடிக்கப்பட்டதை குறித்த செய்தி ஊருக்குள்ளே வந்தபொழுது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. பார்வையிலே மிகவும் குறைவுள்ளவரான ஏலிக்கு காரணம் தெரியவில்லை. காரணத்தை அவர் கேட்கிறார். வசனங்கள் 17-18 பாருங்கள். செய்தி கொண்டு வந்தவன் பிரதித்திரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்பினி பினேகாசனும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடறி முறிந்து செத்துப்போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். தன்னுடைய குமாரர்கள் மறித்து போனார்கள் என்பதை கேள்விப்பட்ட பொழுது கூட ஏலி அசையவில்லை. ஆனால் கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டவுடனே பின்புறமாக விழுந்து மறித்து போகிறார். அவர் ஒரு பலகீனமானவர். பிள்ளைகளை சரியாய் வளர்க்காத ஒரு தகப்பனாராயிருந்தாலும் ஆண்டவர் மேலே அவர் அதிகமான அன்பு வைத்தவராகவே இருந்தார். ஏலியின் மரணத்திற்கு பிறகு சாமுவேல் தேவனுடைய சார்பிலே பேசும் மனிதராகிறார். 1 Samuel 5:6 பார்ப்போம் என்றால், பெலிஸ்தியர்கள் கைப்பற்றிய உடன்படிக்கை பெட்டியைக் கொண்டு என்ன செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த பெட்டியிலே எந்த ஒரு லக்கும் இல்லை என்பதை அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் 1 Samuel 5:6 நாம் பார்ப்பது போல கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. தாகோன் என்னும் அவருடைய தெய்வமானது கீழே விழுந்து உடைந்து போனது. ஜனங்கள் மத்தியிலே வினோதமான வியாதிகள் வந்தது. அநேகர் மரித்தார்கள். எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துச் செல்லப்பட்டதோ அங்கெல்லாம் வேதனைகள் வந்தன. தங்கள் ஜீவனை குறித்து பயமுள்ளவர்களாக இஸ்ரவேல் மக்களிடத்திலே உடன்படிக்கை பெட்டியை அனுப்புகிறார்கள். பாருங்கள், 1 Samuel 5:4 பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததுமல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. பெலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றிய பொழுது தங்கள் கைகளிலே சிறந்த காரியம் ஒன்று வந்தது என்று எண்ணினார்கள். ஆனால் ஒவ்வொரு முறை அவருடைய தாகோன் என்னும் தெய்வத்தின் கோவிலிலே கொண்டு வைத்த போதும் அந்த சிலை விழுந்து உடைந்து விட்டது. அருமையானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவன் வேடிக்கை உணர்வுள்ளவர். அது மட்டுமல்ல, பெலிஸ்தியர்களுடைய தெய்வங்கள் தன்னுடைய பிரசன்னத்திற்கு முன்னாலே வல்லமை இல்லாதவை என்பதையும் வெளிப்படுத்துகிறார். இப்படி அந்த தாகோன் சிலையானது விழுந்து உடையும்படியாய் தேவன் செய்ததினாலே அவருடைய வேடிக்கை உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் இது உண்மையிலேயே பெலிஸ்தியர் மத்தியிலே ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. அப்பொழுதுதான் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்துக் கொண்டிருப்பதனாலே எந்த நன்மையும் தங்களுக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதன் மூலமாய் தங்களுக்கு ஆபத்து என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். 1 Samuel 5:6-7 அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் பாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாய தாகோனின் மேலும் கடினமாயிருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி. இங்கே நடைபெற்ற காரியங்கள் எல்லாம் ஏதோ தற்செயலாக ஒன்றுக்கொண்டு இணையாக நடந்திருக்குமோ என்று எண்ணி மற்றொரு ஊருக்கு அதை அனுப்பி வைக்க பார்க்கிறார்கள். கவுனிங்கள் 1 Samuel 5:8-10 வாசிக்கிறேன். பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடி வரச் செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை பாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு எங்களண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். ஒவ்வொரு ஊராக இது கடத்தப்பட்ட பொழுதும் விளைவுகளை பார்த்தபொழுது இறுதியாக பெலிஸ்தர்களின் தலைவர்கள் ஒன்று கூடி இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மீண்டுமாக இஸ்ரவேலுக்கே அனுப்பிவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார்கள். தேவன் பெலிஸ்தர்கள் மேலே நியாய தீர்ப்பை அனுப்பினார். இப்பொழுது பெலிஸ்தரிடத்திலே ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த இஸ்ரவேலரின் உடன்படிக்கை பெட்டியை நாம் என்ன செய்வது? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, இன்று நாம் சிந்தித்த காரியங்களை ஒருமுறை கூட திரும்ப எண்ணி பார்ப்போம். கர்த்தருடைய அழைப்பு ஒவ்வொரு மனிதனையும் தேடி வருகிறது. ரட்சிப்பிற்கான அழைப்பு வருகிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஊழியத்திற்கான அழைப்பு வருகிறது. கர்த்தருடைய அழைப்பிற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன சாமுவேலை எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் தீர்மானம் செய்தார். நாமும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் கர்த்தாவே என்னோடு பேசும் என்று சொல்லும்பொழுது அவர் நம்மோடும் பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஏலியின் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றினார். ஊழியக்காரருடைய பிள்ளைகளானாலும் அவர்கள் பாவம் செய்வார்களானால் தேவன் அவர்களையும் நியாயம் தீர்ப்பார். தனி மனிதர்களாக அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மனிதன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான் என்ற வசனம் அவர்கள் வாழ்க்கையிலேயும் உண்மையாகவே இருக்கும். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்காகவும் அவர்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்கப்பட அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணிக்கும்படியாய் ஜெபிக்க வேண்டும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 Samuel 32:7. 2 Samuel 32:7.